இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கடந்த வாரம் மணலின் மேல் போட்ட அஸ்திவாரம் என்கிறதை நாம் சிந்தித்தோம். மணலின் மேல் அஸ்திவாரம் போட்டது என்னங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதை பல தடவை நாம் கேட்டிருக்கிறோம். மணல் மேல் போட்ட அஸ்திவாரம் காற்று மழை பெருவெல்லாம் இப்படி வந்து அதை அடித்து கொண்டு போய்விட்டது. அந்த வீடும் இல்லை, அந்த அஸ்திவாரம் இல்லை, எல்லாமே அழிந்து போய்விட்டது. ஆனால் கண்மலைக்கும் கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரத்திற்கும் ஆபத்து இருக்கிறது. கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரத்துக்கு ஆபத்து எப்படி வரும், எங்கிருந்து வருங்கிறது அது தேவனுடைய நியாயத்திற்குலேருந்து வரும். கிறிஸ்தவ சபையில் பேசுவாங்க மணல் மேல் போட்ட அஸ்திவாரம் தான் போயிடுச்சு, ஆனால் கண்மலையின் மேல் போட்ட அஸ்திவாரத்திற்கும் ஆபத்து இருக்கிறது. இந்த தலைப்பு நான் இதுவரைக்கும் இங்கே பேசுனதே இல்லை, இன்னைக்கு தான் பேச போகிறேன். போகாதுன்னு தான் இருக்கு, ஆனால் அதுக்கு ஆபத்து இருக்குது, இருக்கு வசனத்தின்படி இருக்கு. ஆனால் வசனத்தை கேட்கறதுக்கு முன்னால் இந்த மாதிரி குறுக்க குறுக்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது சரியில்லை. சோத்ரம் கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே ஊழியத்தில் நல்லா முன்னேறி மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் பிரயாசிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறாருக்கிறோ, அல்லது என்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனுஷன் வழி விலகி போகிறானோ அன்னைக்கு கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரத்திற்கும் ஆபத்து இருக்கிறது. அதை தேவன் நியமித்திருக்கிறார். மத்தேயு 16:18-19 மத்தேயு 16:18-19
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தை நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்.
போதும், இங்கே நான் 18 வாசிக்கிறோம். அஸ்திவாரம் கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னா அந்த கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திவாரம் அஸ்திவாரத்துக்கு கீழே என்ன இருக்குது யாராவது சிந்திக்க முடியுமா? ரெண்டு வசனத்தில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ கண்மலையின் மேல் போட்ட அஸ்திவாரத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். பேதுருவாக இருக்கிறாய், பேதுருவின் மேலே ஆண்டவர் அஸ்திவாரம் போடுறாரு. பேதுரு எதை நம்பியிருக்கிறான்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறான். அப்போ கண்மலைங்கிறது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை அஸ்திபாரம் போடுறது யார் மேலேனா பேதுரு மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒவ்வொரு ஆள் மேலேயும் அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் போடுறாரு. அப்போ மனுஷர்கள் மேலே தான் அந்த அஸ்திபாரத்தை போடுறாரு. அப்போ மனுஷன் எதன் மேலே அந்த அஸ்திபாரத்தை போடுவான்? கிறிஸ்து மேலே போடுவான், கரெக்டு. அஸ்திபாரத்துக்கு கீழே என்ன இருக்குது? இல்லை மணல் மேல் இல்லை, இது வந்து மணல் மேல் போட்ட அஸ்திபாரம் இல்லை, இது கண்மலையின் மேல் போட்ட அஸ்திபாரம் இல்லை. என்ன அக்கினி? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னா பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொள்ளாத அளவுக்கு அஸ்திபாரம் அந்த அந்த இடைவெளி இல்லாமல் சுத்தமாக அந்த இடத்துல போட்டிருக்கணும். எங்கேயாவது இடைவெளி இருந்ததுன்னா என்ன நடக்கும்? பாதாளத்தினுடைய வாசல் அந்த இடத்துல வெளிப்படும். அப்படின்னா பாதாளத்தின் வாசல் மேலே தான் அஸ்திபாரமே போடப்படுகிறது. அஸ்திபாரத்தில் எங்கேயாவது பிளவு இருந்தது அல்லது அஸ்திவாரம் சேதமடைந்திருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து பாதாளத்தினுடைய வல்லமை மேற்கொள்ளும். சரி, இப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறது பேதுரு மேலே அஸ்திபாரம் போட்டார் சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளு மேலேயும் ஆண்டவர் அஸ்திபாரம் போடுறார். அப்போ நம்ம மேலே எப்படி ஆண்டவர் அஸ்திபாரம் போடுறார்? எதன் மேலே ஆண்டவர் என்ன காரியத்தை வச்சு நம்ம மேலே அஸ்திபாரம் போடுறார்? பேதுருவை கல்லுன்ட்டார் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் கல்லு தான். இப்போ நான் ஆண்டவர் நம்ம மேலே அஸ்திபாரம் போடுறாரு, எதன் மேலே அஸ்திபாரம் போடுறாரு? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத அளவுக்கு அஸ்திபாரத்தை போடுறாரு. அப்போ அஸ்திபாரம் எதன் மேல் போடப்பட்டிருக்கிறது? இருதயத்தின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. பாதாளத்தின் வாசல் என்னன்னு கேட்டீங்கன்னா வாய். வாய்க்கு மேலதான் ஆண்டவர் அஸ்திபாரம் போட்டிருக்காரு. அந்த அஸ்திபாரத்தில் எங்கேயாவது பிரச்சனை இருந்தது, கல் சரியாக இருக்கல அல்லது கல் வெந்து போச்சு ஏதாவது ஆகி போச்சுன்னா இருதயத்தில் இருந்து அக்னி வந்து அந்த அஸ்திபாரத்தை, அக்னியில் கல் வந்தால் என்னாகும்? வெடிச்சிடும். மணல் மேல் போட்ட அஸ்திபாரத்துக்கு தண்ணினால காற்றுனால மழைனால பிரச்சனை இருக்குது, ஆனால் கண்மணல் மேல் போட்ட அஸ்திபாரத்துக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன ஒரு ஆபத்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாதாளத்தினுடைய வல்லமை அல்லது பாதாளத்தினுடைய அனல் மேலே வந்துச்சுன்னா இந்த கண்மணல் மேல் போட்டப்பட்ட அஸ்திபாரத்திற்கும் ஆபத்து உண்டு. இது தெரியாமல் அநேகம் பேர் இன்னைக்கு நாங்கள்லாம் கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம் சொல்லிட்டு நாங்கள்லாம் பேதுரு, நாங்கள் கல், எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துட்டுருக்கும் போது எங்கிருந்த அக்னி வருதுன்னா அவரவருடைய இருதயத்திலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய அஸ்திபாரத்தை வேகம் பண்ணுகிறது. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை எலும்பி பிரகாசி நல்ல ஊழியம் செய்து நல்ல முன்னேறி மலையின் மேல் இருக்கப்பட்ட பட்டணமாக எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருந்து தங்களுடைய வாழ்நாட்களிலே தேவனை விட்டு விலகி போகும்போது அவருடைய இருதயத்திலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய பாதாளத்தின் வாயானது திறக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தை அவர்களே நாசம் பண்ணுகிறார்கள், அல்லது அவருடைய ஊழியத்துக்கு எதிரி அவர்களே தான். வெளியிலிருந்து யாரும் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய வேண்டாம், வெளியிலிருந்து எந்த எதிரியும் வர வேண்டாம். உலகத்தில் பயங்கரமான நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா யார்? உலகத்திலேயே ரொம்ப சிறந்த நண்பன் யார்? அதான் யார்? அதான் இப்போ கேள்வி. யாருக்கு தெரியும் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த நண்பன் ஆத்ம நண்பன் யார்? அதே மாதிரி உலகத்திலேயே பரம விரோதி ஒருத்தர் இருக்கிறான், பரம விரோதி ஒருத்தர் இருக்கிறான், ஆத்ம நண்பனும் ஒருத்தர் இருக்கிறான். அது யார்? யாருக்காவது தெரியுமா? இல்லை. நாக்கு வந்து ஆயில் சக்கரத்துக்கு தீ கொளுத்துறது, தீப்பெட்டி நாக்கு. கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரத்துக்கு தீ கொளுத்துறது நாக்கு. இல்லை, ரெண்டு பேர் இல்லை, ரெண்டு பேரும் அவருடைய ஆத்மா தான். ஆத்ம நண்பனும் அவரவருடைய ஆத்மா தான், அவருடைய பரம எதிரியும் அவருடைய ஆத்மா தான். அவனவனுக்கு அவனவனே கேடு உண்டாக்கி கொள்கிறான். வெளியிலேருந்து யாரும் வரணும்னு அவசியம் இல்லை. அவனை நேசிக்கிறது அவனை போல அவனை நேசிக்கிறது உலகத்தில் வேற யாருமே இல்லை. அதே மாதிரி அவனை போல அவனே பகைக்கிறது உலகத்தில் வேற யாரும் அந்த மாதிரி பகைக்க மாட்டாங்க. அவனே மனுஷன் தன்னை பழச்சானா என்ன கேட்டீங்கன்னா என்ன நடக்கும், அவன் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு விரும்ப மாட்டான், அவனே அவனை கொன்றுவான். அதனால பரம எதிரியும் ஆத்ம நண்பனும் அவரவருடைய ஆத்மாதான். அவருடைய ஆத்மாவிலிருந்து வல்லமைகள் புறப்பட்டு பாதாளத்தின் வாசலாகிய வாயின் வழியாக வந்து அக்னி வந்து அந்த அஸ்திபார கல்லை வேக வைத்துவிடும். 16 வசனம், பல்லவ ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பல்லவத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பல்லவத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, சில பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. மனுஷனுக்கு விரோதமான பாவம் செய்கிறதை மன்னிக்கிறதற்கு அவர்கள் ஆத்மாவுக்கும் அதிகாரம் இருக்குது, மற்றவர்களுக்கும் அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தை மற்றவர்களுக்கும் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி தனக்கும் அதை மன்னிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அதை மன்னிப்பு கேட்க முடியாது, மற்றவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அதை மன்னிக்க முடியாது, அதுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். இங்கு மனுஷனுக்கு விரோதமாக செய்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டுகிறார், அதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்கிறார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறது. அப்போ இந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அது எப்போ மேற்கொள்ளுதுன்னா, ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுது அவனுடைய இருதயத்திலிருந்து அக்னி எழும்பி நியாய தீர்ப்பாக மாறி கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரத்தை அது வேக வைக்கிறது, அல்லது அதை சிதறி அடித்து உடைக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தானா அந்த பாதாளத்தினுடைய வாசல் அவனை மேற்கொள்ளும். அப்படின்னா அவனுடைய வாய் அவனை மேற்கொள்ளும். யோபு 31 யோபு 31 1 12 வரை,
என் சந்தரோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பதற்படி அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவருக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரருக்கு ஆக்கினையும் உள்ளவோ கிடைக்கும்? அவர் என் வழிகளை பார்த்து என் நடிகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? நான் மாயையிலே நடந்தேனோ? என் கால் தவறு செய்ய தீர்ப்பதோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. என் நாட்கள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாயும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. என் பயிர்கள் வேறென்று போக கடவுது. என் மனம் யாவது ஸ்திரியின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவர் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அதை நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பயந்தும் ரட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மலமாக்கும்.
போதும், கடைசி வசனம், அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். மேலே இருக்கிற இவ்வளவு காரியத்துக்கு இந்த நியாய தீர்ப்பு வருது. அப்போ கண்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரத்தை பாதாளத்திலிருந்து வருகிற அக்னி அதை நிர்மூலமாக்கும். என்னென்ன காரணத்தினால அந்த பாதாளத்தினுடைய வல்லமை மேற்கொள்ளுகிறது அப்படின்னு பார்த்தா, 1 வசனம், கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய்ப்பது எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு? என்னவா இருக்கு ஆவிக்குரிய நிலையில் என்ன அர்த்தம் சொல்லலாம் இதுக்கு? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? இல்ல, கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்குது. ஒரு பாதி அளவு தான் வந்திருக்குது. கரெக்டான அர்த்தம், தேவனுடைய தரிசனத்தோடு உடன்படிக்கை பண்ணின நான் வேறொரு தரிசனத்தின் மேல் நான் நினைப்பாய் இருப்பது எப்படி? தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதான் கண்கள். கண் தேவனுடைய தரிசனம். அது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இது சாதாரண மனுஷனுக்கும் பொருந்தும், புளியக்காரனுக்கும் பொருந்தும். தேவனுடைய தரிசனத்தோடு உடன்படிக்கை பண்ணிடுற அநேகர் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பார்த்துட்டாங்கன்னா, இப்போ சுவிசேஷ வேலை செய்கிறாரு, அப்படியே தன்னுடைய ஊழியத்தில் போயிட்டே இருக்கும்போது ஒரு அற்புதம் செய்கிறவனை பார்க்குறாரு, உடனே என்னாகும், உடனே அவனை போல நானும் அற்புதம் செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறது. அதுதான் வேறொரு கண்ணியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? அப்போ தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தை விட மிஞ்சின காரியம் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மேலே ஆசைப்படுறது. அப்படி ஆசைப்பட்டால் அவனுடைய வேலை அங்கே முடிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் கூப்பிடும்போது ஏதாவது ஒரு தரிசனத்தை கொடுத்து கூப்பிடுவான். அவருக்கு தெரியும், இவனுக்கு இன்னும் தரிசனத்தை கொடுத்தா இவன் கரெக்டாக செய்வான், அல்லது இவனுக்கு தகுதியான ஆள் இவன் தான் அப்படின்னு ஆண்டவர் நம்முடைய இளமை பிராயத்திலிருந்து நம்மளை தெரிந்து, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதிலிருந்து நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருந்து நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை அவர் எங்கிருந்து அறிகிறார்? தூரத்திலிருந்து அறிகிறார். அப்போ இவனுக்கு இன்ன வேலை கொடுத்தா இவன் கரெக்டாக செய்வான் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து ஒரு வேலையை கொடுக்குறாரு. அப்போ அது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் அது போக போக அதில் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும், நம்மளுக்கு நித்திய ஜீவனையும் அது கொடுக்கும். அப்படி பெற்றவர்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பார்த்துட்டாங்கன்னா, இதை விட அது கொஞ்சம் நல்லா இருக்குதே, பரவாயில்லையே, அந்த வேலையை நம்ம செய்யலாமே, அந்த ஊழியம் செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது அது என்ன? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அப்படின்னா தன்னுடைய தரிசனத்தை விட்டு விலகி போகும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்குற பிரதிபலனும் அவனுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. எந்த தரிசனத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அந்த தரிசனத்திலேயே கடைசி வரம் நிலைத்திருக்க வேண்டும். இது ஊழியக்காரனுடைய செமினாரியில் பேச வேண்டிய சப்ஜெக்டு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். நீ சாதாரண மனுஷனுக்கு இதுதான், எப்பேற்பட்ட ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுக்கும் அதுதான். அவரவருடைய அழைப்பிலே உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். அந்த ஊழியத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மாறக்கூடாது. அப்படி கண்ணியின் மேல் நினைப்பாக இருந்தால் தேவன் அவனுக்கு கொடுக்கும் பிரதிபலனும் அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்குமோ? கிடைக்காது. அவர்கள் அழைத்த அழைப்பிலே, விசுவாச அழைப்பிலே, அல்லது விசுவாச அளவின்படி தேவன் அவரவர்களுக்கு பகிர்ந்த அளவின்படி, அவன் காதாக இருந்தால் காதாகத்தான் இருக்க வேண்டும், கையாக இருந்தால் கையாகத்தான் இருக்க வேண்டும், அவன் சரீரத்தில் எந்த அவயவமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த அவயவமாக தான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும், அந்த அவயவத்திலிருந்து வேறொரு அவயவம் செய்கிற வேலையை நான் செய்ய வேண்டும். அநேகமாக கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை மற்றவர்களுக்கு கண்டித்து உணர்த்துவார்கள். அந்த மாதிரி இருக்கிற கையானது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களை பார்த்து நானும் அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னா அது வாயாகிறதுக்கு முயற்சி எடுக்குது. அந்த வாய் மேலே அதுக்கு ரொம்ப ஆசைப்படுது இந்த கை. அப்படி ஆசைப்படக்கூடாது. என்ன ஊழியத்துக்கு அழைத்தாரோ, என்ன அழைப்பில் அழைத்தாரோ அதுவே உறுதியாக இருக்க வேண்டும், கடைசி வரைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு வேறு காரியத்துக்கு போனால் அவனுக்கு பிரதிபலன் கிடைக்காது. உதாரணமாக நம்ம செய்கிற வேலையில் ஒரு வேலைக்கு போவோம், சரி இந்த வேலை சம்பளம் கம்மியாக இருக்குது, இன்னொரு வேலைக்கு போவோம், அப்படி நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நம்ம வேலையில் மாற்றி மாற்றி பார்ப்போம். அப்போ ஏதோ ஒரு இதில் வந்து நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அப்படி வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வேலையை பார்க்குறான், இதில் கொஞ்சம் நல்லா நிறைய கிடைக்குமே, கொஞ்சம் நேரத்தில் அதிகமாக கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம போனால் என்ன ஆகும், ஒன்று ரெண்டு தடவை கிடைக்கும். ஆனால் மாதத்தில் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அது நம்மளுக்கு போதுமான ஆதாயத்தை நம்மளுக்கு கொடுக்காது. அதனால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை கட்டளையிட்டிருக்கிறார். அந்த திறமைகளை நிலைத்திருக்கும் போது அது கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஆரம்பத்தில் வருமானம் குறைவாக இருக்கும், ஆனால் நிலைத்திருக்கும் போது முடிவில் நல்ல நீதியின் பலனை தரும், நல்ல ஆசீர்வாதத்தை தரும். அப்படி நம்ம வந்து செய்கிற வேலையை விட்டு போட்டு அதிகமாக சம்பளம் கிடைக்கும், கொஞ சம் நேரத்தில் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி போனோம்னா மாத கடைசி ஆகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினச்ச காசு கிடைக்காது. அந்த மாதிரி தான் ஊழியத்தில் முடிவில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமோ, அதே மாதிரி தான் பூமியில் இருக்கிற காரியத்திலையும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. மூணாம் வசனம், மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்யக்காரருக்கு ஆக்கினியம் அல்லவோ கிடைக்கும். மாறுபாடானவனுக்கு, ஏன்னா கண்களோடு செய்த உடன்படிக்கையை விட்டு விலகி ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாக இருந்தான் அவன் மாறுபாடானவன். ஒரு தரிசனத்தை விட்டு விலகி வேறொரு தரிசனத்தினாலே ஆதாயம் பெறுவதற்கு நினைத்தால் அவன் மாறுபாடானவன். தேவன் கொடுத்த அழைப்பிலே நிலை நிற்காமல் அவன் மாறுபாடான காரியங்களை சிந்திக்கிறான், குறுக்கு வழியில் முன்னுக்கு வர்றதுக்கு பார்க்குறான், அல்லது குறுக்கு வழியில் பெருமை அடையணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறவன் ஆண்டவர் சொல்கிறது அவன் மாறுபாடானவன். அவனுக்கு என்ன காத்திருக்குது, ஆபத்து காத்திருக்குது, அக்கிரம செய்திக்காரருக்கு. அப்படின்னா தேவன் கொடுத்த தரிசனத்தை விட்டு வேறொரு தரிசனத்திற்கு முன்னே இருக்கிறவனை ஆண்டவர் மாறுபாடானவன் சொல்கிறாரு, அவனை அக்கிரம செய்திக்காரன் சொல்கிறாரு. அதனால தான் நம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது அக்கிரம செய்திக்காரன்னு சொல்கிறாரு. எல்லாரும் தேவனுடைய வாழ்க்கையும் செஞ்சாங்க, ஆனால் ஆண்டவர் அழைத்த அழைப்பு என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன திறமைகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், என்ன செஞ்சு நம்ம வாழ்க்கையிலே சமுதாயத்துக்கு மாதிரியாக இருக்க வேண்டும், அல்லது குடும்பத்துக்கு மாதிரியாக இருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒருத்தனுக்கு கூட்டுற வேலையாக இருக்கும், ஒருத்தனுக்கு சமையல் வேலையாக இருக்கும், ஒருத்தனுக்கு வியாபாரம் செய்கிறதா இருக்கும். எந்தெந்த வேலை செய்கிறார்களோ அந்தந்த வேலைகளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஊழியம்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. என்ன காரியத்தை ஒப்பு கொடுத்திருந்தாலும் சரி அதில் உண்மையாக இருந்தால் போதும், அதிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார், அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அல்லது தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக இருப்பதற்கு ஊழியம் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி அதை செம்மையும் நேர்மையுமாக செய்தால் அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக இருக்கும், அதனால் நம் ஆத்ம ஆதாயமும் நாம் செய்யலாம். அப்படி தேவன் நம்மளுக்கு கொடுக்குற தரிசனத்தை விட்டு விலகும் போது நாம் மாறுபாடானவர்கள், நாம் அக்கிரமக்காரர்கள். இவர்களுக்கு என்ன காத்திருக்குது, ஆபத்தும் ஆக்கணி தீர்ப்பும் அல்லவோ கிடைக்கும். இதெல்லாம் கேள்விக்குறியாகவே போட்டிருக்குது. ஏன்னா நாமளே சிந்திச்சுக்கணும், அதையா நம்ம வழி விலகாமல் இருக்கிறோமா அப்படின்னா வழி விலகினா ஆபத்து அல்லவோ கிடைக்கும். அப்புறம் சர்வ வல்லரும் சுதந்திரம் கிடைக்குமோ, கேள்வியாக தான் இருக்கு. பதில் நாம தான் உருவாக்கணும். நம்ம இப்படி நடந்தால் கிடைக்கும், இப்படி நடக்கலைன்னா கிடைக்காது. அதே மாதிரி ஆக்கணியும் அல்லவோ கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது. அதுக்கு பதில் நாம தான் கண்டுபிடிச்சிக்கணும். நாலாம் வசனம், அவர் என் வழியை பார்த்து என் நடையிலெல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்ததுக்கப்புறம் அதை ஊனாக கணக்கு பார்க்குறாரு. ஆண்டவருக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறோம், கேட்டு வாங்கிக்கிறோம், கேட்டு வாங்கிட்டு அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோம், அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா. அல்லது நாம் நன்மை அடைகிறோமா, அல்லது நம்முடைய குடும்பம் நன்மை அடைகிறதா, அது தேவனுடைய நாமம் பரிசுத்தம் அடைகிறதா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கார். நம்ம பாதுகாக்கும் இருக்கும்போது நம்மளை பார்த்துட்டு இருந்தார், நம்மளுக்கு எத்தனையோ ஆபத்து வரும்போது நம்மளை பாதுகாத்து விடுதலை ஆக்கினார், இப்போ ஒரு மெய்யான பொருளை கொடுத்துருக்காரு. இந்த மெய்யான பொருளை இவன் எப்படி பயன்படுத்துகிறான்? காசு வேணும்னு சொல்லி கேட்டால், ஒரு 10 லட்சம் வேணும்னு கேட்டால் கொடுத்தாரு. அவன் எப்படி பயன்படுத்துகிறான்? ஒரு வீடு வேணும்னு கேட்டார், கொடுத்தாரு. அவன் எப்படி பயன்படுத்துகிறான்? அல்லது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சான், அது போகிறத எப்படி அவன் அதை பயன்படுத்துகிறான்? ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்கார். காரணம், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ தேவனிடத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொண்டாலுடைய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். எல்லாமே ஆண்டவர் தான் நம்மளை கட்டளையிட்டிருக்காரு. அப்பொழுது நம்மளை சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறார், ஞானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார், அது எல்லாத்தையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழிகளை பார்க்குறாரு. ஒவ்வொரு நடையிலும் என்றார், இவன் இங்கிருந்து ஒரு அட்டு எடுத்து வைக்கிறானா, என்ன சிந்தனையாக போகிறான், இந்த பக்கம் போகிறானா, அவன் எந்த சிந்தனையாக போகிறாங்கிறத அதையே வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறாரு. 5வது வசனம், நான் மாயிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரத்ததோ என்று சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. மாயிலே நடந்தேனோ அப்படின்னா, நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு வழி வழக்குனா அவன் மாயையில் தான் நடந்து போகிறான். கொஞ்ச நாள் இருந்து இல்லாமல் போகும் காரியத்தை நம்பி அதன் மேல் நம்பிக்கை வைத்தானா, அதுதான் மாயை. மாயைனா கொஞ்ச நாள் இருந்துட்டு இல்லாமல் போகும் காரியம், அது எதுவானாலும் சரி. நித்தியஜீவ வார்த்தையில் நிலைத்திருக்கிறானா, அல்லது தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தில் நிலைத்திருக்கிறானா, அது அல்லது கபடு செய்வதற்கு என்ன தீவிரிக்கிறதா, என் கால் கபடு செய்ய தீவிரிக்கிறதா, கால் தான் வேகமாக போகுது. தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா, முதல் கால் தான் வேகமாக போகுது. அப்படி கால் வேகமாக போகுதா அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுமத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களிலே என்னை நியாயம் தீர்த்து என்னை யாருங்கிறது அவரே தீர்மானிக்கட்டும் அப்படின்னு யோபு தன்னுடைய காரியத்தில் எவ்வளவோ கஷ்டத்தைப்பட்டு பட்டுப்பட்டு அவன் தேவனுடைய காரியத்தை இப்படியாக விவரிக்கிறான், எனக்கு வந்த கஷ்டம் எப்போ தீரும், ஏன் இந்த கஷ்டம் வந்தது அப்படிங்கிறத விவரித்து விவரித்து சொல்லும்போது, யோபு தன்னுடைய காரியத்தில் சொல்லும்போது அநேக காரியத்தை சொல்கிறான். யோபு யாருக்கு அடையாளமானவன், யாருக்காவது தெரியுமா? கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். கிறிஸ்து படுகிற பாடுகளுக்கு அடையாளமானவன் யோபு. யோபு வந்து சாட்சியின் புஸ்தகம், பழைய ஏற்பாடு மோசையின் புஸ்தகம் 5, அப்புறம் தீர்க்க தரிசனங்கள், அப்புறம் சாட்சியின் புஸ்தகம். யோபு வந்து சாட்சியின் புஸ்தகத்தில் வருது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற சாட்சியில் யோபுனுடைய சாட்சியும் ஒன்று. அதே மாதிரி ரூத், எஸ்தர் இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை பிரதிபலிக்கிறவர்கள். அப்படியாக யோபு தன்னை பரிசோதிக்க சொல்லுகிறார். 7வது வசனம், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாயிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டாதும் உண்டானால். அப்போ இங்கே வந்து நடையில் தேவனனுடைய வழிகளை விட்டு விலகிறதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்வது. எப்படி இருதயம் கண்களை பின்தொடரும்? நான் கண்ணு பார்க்கறத இருதயம் வேணும்னு கேட்கும், பார்த்ததை வாங்கி ஆகணும். சின்ன குழந்தை என்ன பண்ணா, கண்ணில் பார்த்ததை வாங்கி ஆகணும். ஆமாம், 2 வயசு 3 வயசு இருக்கிற குழந்தைகள எங்கேயாவது கடை கூட்டிகிட்டு போனால் அம்மா என்ன பண்ணுவான்னா, பையை வச்சுக்கிட்டு அவன் கண்ணை மறைச்சிக்கிட்டே வருவான், அதை கண்ணில் பற்றக்கூடாது, வேணும் வேணும்னு இப்போ வம்பு பண்ணுவான், அடம் பிடிப்பான், அதனால் அவனுக்கு காமிக்கூடாதுன்னு அப்படியே பையை வச்சு மறைச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அநேக தங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் கண்ணு பார்த்ததை உடனே வாங்கியா, அப்படி கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கினோம்னா, கண்ணில் பார்க்குறதெல்லாம் இல்லை, கண்ணில் பார்த்த பொருளெல்லாம் வாங்கினோம்னா என்ன ஆகுனா, நம்மளுக்கு இருக்கிற சொத்தும் பத்தாது, நம்மளுக்கு இருக்கிற வீடும் பத்தாது. அப்படி மனுஷனுக்கு ஆசை இருக்கு. தாத்தா என்கிற குமாரத்திகள் ரெண்டு, போதும் என்று சொல்லாத மூன்று, திருப்தி அடையாத நான்கு. என்ன பிள்ளைப்பு தாத்தாங்க குமாரத்தி? என்ன என்ன குமாரத்தி? குமாரத்தி தாத்தாங்கிற குமாரத்தி அட்டைக்கு ரெண்டு உண்டு சொல்லுவாங்க. என் பிள்ளைய ரெண்டு கண்ணு மாதிரி, அழகு கொண்டு ஆசை கொண்டுன்னு சொல்லிட்டு குமாரத்தி. என்ன அது? அட்டைக்கு ரெண்டு உண்டு. தாத்தாங்கிற குமாரத்தி குமாரத்தியை போல ரொம்ப அழகாக நேசிப்பாங்க. அட்டை ரெண்டு உண்டு, போதும் என்று சொல்ல திருப்தி அடையாத மூன்று உண்டு, போதும் என்று சொல்லாத நான்கு உண்டு. கீழே வருது, அது என்னன்னு வாசிங்க. ஆ, அதில் பதில் என்ன? கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லை, லைனாக வருது. ஆனால் முதல்ல ரெண்டுங்கிறான், அப்புறம் மூணுங்கிறான், அப்புறம் நாலுங்கிறான். இதுக்கு பதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி ஃபில் அப் த பிளாங்ஸ்? எப்படி ஃபில் அப் த பிளாங்ஸ் எப்படி போடலாம்? ஆ, முதல்ல என்ன வருது? இது ஃபில்லர் த பிளாங்க்ஸ். என்ன பிளிப்பு? என்ன சொன்னா போடலாங்க? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து, இந்த மாதிரி கொஸ்டின் ஐஏஎஸ் எக்ஸாம்லையும் கூட வராது. இந்த கண்டுபிடிச்சாச்சுன்னா ஐஏஎஸ் எழுதிடலாம். ஆமாம், ஐஏஎஸ் காரங்களுக்கு இப்படி தான் கேள்வியில் கேட்பாங்க. அது பதில் அதுலேயே இருக்குது, அங்கே பக்கத்துலேயே இருக்குது. ரெண்டுன்னு என்னன்னா, முதல்ல என்ன வருது? குமாரத்தி ரெண்டு உண்டு. ஆ, ரைட்டு. அந்த ரெண்டு குமாரத்தி யாருன்னா, கீழே வா, கீழே வாசி. ஆ, போய் போய் போய், பாதாளமும் மலட்டு கற்பமும், அதுதான் ரெண்டு குமாரத்தி. பாதாளமும் கற்பமும், பாதாளத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, மலட்டு கற்பத்துக்கு இப்போ புள்ள வரும், இப்போ புள்ள வரும்னு சொல்லிட்டு ஆயுசு முழுவதும் உட்காந்துட்டு இருக்கோம், அது கிடைக்காது. அப்புறம் மூன்று உண்டு, அது அது திருப்தி அடையாத மலட்டு கற்பமும் பாதாளமும் தண்ணி, தண்ணீரால் திருப்தி அடையாது. மூணு, போதும் என்று சொல்லாத நான்கு. அப்படின்னா எல்லாமே அதுல இருக்கு. முதல்ல வர்றது ரெண்டு ரெண்டுக்கு, மூணுன்னு வர்றது மூணுக்கு, நாலுன்னு வர்றது நாலுக்கு. நாலு. அட்டை யாரு? அட்டையை கண்டுபிடிக்கலாம். அட்டையை கண்டுபிடிச்சா அதை அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆ, சரீரம், ஆவி ஆத்மாவை இந்த அட்டை இருக்குல்ல சரீரம், அப்படி பிடிச்சி ரத்தத்தை உறிஞ்சி பிடிச்சிட்டு இருக்குது. ஆ, ஆவி ஆத்மாவை சுற்றி அட்டை கடிச்சதை எடுத்து எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க? அட்டை கடிச்சது யாருக்கு அனுபவம் இருக்கு? அட்டையை எடுக்கவே முடியாது, தோல் பிச்சுட்டோ இல்லாட்டா அறுத்துதான் எடுக்கணும். உப்பு பட்டா செத்து போயிடும், வந்துடும். அது மாதிரி ஆவி ஆத்மாவை சுற்றி இந்த சரீரம் அட்டை மாதிரி ஓட்டிகிட்டு இருக்குது. கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்கணுங்குது, இதையும் கேட்குறதெல்லாம் வேணுங்குது, இதெல்லாம் இதுக்கு ஆசைப்படுது, அதுக்கு ஆசைப்படுது. ஆனால் ஒன்றுக்கையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால் இதுக்கு நாளுக்கு மேலே பெரிய அஸ்திவாரத்தை போட்டு மேலே பெரிய பில்டிங் கட்டினாதான் இது எதுவுமே வெளியே வராது. யாரும் சொல்லு பதில், நான் தானே சொன்னேன். அப்படி பின்தொடர்ந்ததும் ஒரு மாசமும் கையிலே ஒட்டி கொண்டது உண்டானால் அப்பொழுது நான் விதித்ததை வேறொருவன் புசிப்பானாக. நாம் எத்தனை நல்லது செஞ்சாலும் சரி அதை அடுத்தவன் தான் புசிப்பான். நாம் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருப்போம், அதை நாம நல்லது செஞ்சுருப்பான், அது நம்மளுக்கு வருமா? அடுத்தவன் தான் அந்த பலனை அனுபவிக்கிறான். அது நல்லது செய்கிறேன்னு சொல்லி நம்ம செஞ்சுருப்போம், அது நம்ம பின்னால் வந்து அது தேவனுடைய வார்த்தையில் உண்மை இல்லாமல் போகும்போது நாம் செஞ்சது நல்லது நம்மளுக்கு கெட்டதாக மாறிடும். ஆனால் அதனுடைய பயனை இன்னொருத்த அனுபவிப்பான். என் பயிர்கள் வேறிட்டு போக கிடவுது, எல்லாம் விதைச்சிருப்பான், வெளியில் மட்டும் தெரியும், அதுக்கு வேறு இருக்காது. சாதாரண மனுஷனுக்கு இதுதான், ஊழியக்காரங்களுக்கு இதுதான். அதனால் நாம் விதைச்சதை நாமளே அறுக்கணும். பயிர் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு வேர் இருக்கணும், அப்போ தான் அது ஓங்கி வளரும். வேர் இல்லைன்னா வெயில் பண்ணன்னா அது கருகி போயிடும். என் மனம் ஒன்பதாம் வசனம், போதும். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை விட்டுட்டு ஒன்னாம் வசனத்தெல்லாம் பார்க்கறமில்ல, என் கண்களோடு உடன்படிக்கை செய்து நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை விட்டுட்டு ஒரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. ஆண்டவர் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு ஸ்திரீயின் மேல் மயங்கி அடுத்த சபை மேல ஆசைப்பட்டு அவங்களுக்கு இத்தனை ஆத்மா வருது, அவங்க நல்லா பெரிய சபையை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அவன் சபையை பார்த்து பொறாமப்படுறது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்காரு, அதில் அவன் சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்துருக்காரு, அதில் ஒரு ஆதாயத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஆதாயம் நம்மளுக்கு ஒரு பத்து பேர் நாம் இருந்தாலும் ஒரு 100 பேர் வீட்டிலேருந்து வர ஆதாயத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அவங்க 100 பேர் இருக்காங்களே, நமக்கு 10 பேர் வரும்போதே நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளோ ஆதாயத்தை கொடுக்குறாரு, அவங்களுக்கு 100 பேர் இருக்காங்களே, அவனுக்கு இதை விட பயங்கரமான ஆதாயம் இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சா அது தப்பு, நாம் போடுற கணக்கு தப்பு. பயிர் இதை விட இது ஆதாயம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால 10 பேர் வச்சுட்டு இருக்கும்போது 10 பேர் இருக்கிற ஆத்மாக்களை இருந்தாவே போதும்னு நினைக்கணும். அதே போல் நிறைய சபையில் என்ன பண்ணுவாங்கன்னா வாரந்தோறும் விசுவாசிகள் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வாரம் எத்தனை பேர் வந்தாங்க, ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அட்டெண்டன்ஸ் போட்டால் என்ன ஆகும் யாருக்காவது தெரியுமா? தாவீது ஜனத்தை என்னப்போ என்ன நியாய தீர்ப்பு வந்து அப்படிதான் வரும். அதனால எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்கறதும் கஷ்டம், எத்தனை பேர் வந்தாங்கன்னு ஊழியக்காரன் என்றதும் கஷ்டம். முடிஞ்சா அவங்கவுங்க வரணும், வரலன்னா மற்றவங்களை பார்த்து எத்தனை பேர் வந்தாங்க, யார் வந்தாங்க, யார் வரல, எதனால வரல அப்படின்னு கேட்கறதும் கஷ்டம், ஊழியக்காரன் ஜனத்தை என்றதும் கஷ்டம். அப்படி என்னன்னா ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், நாம் கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. ஊழியக்காரன் ஜனங்களை என்றதுக்கு அதிகாரம் இல்லை, அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். ஊழியக்காரனுக்கு என்ன வேலைன்னா அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் தான் செய்யணும், அவ்வளோதான். அது கல்லுக்கு போச்சாலும் சரி, மண்ணுக்கு போச்சாலும் சரி, மரத்துக்கு போச்சாலும் சரி, அவன் கொடுக்க வேண்டிய செய்தியை கலப்பில்லாமல் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே அறிவிக்கணும். ஊர் கதை உலக கதையை பேசி அதில் நேரத்தை போக்கி அதை அறிவிக்கக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி வசனம் வந்து கேட்குறதுக்கு பிடிக்கலன்ட்டு, பிடிக்கலன்னு அவங்கள தேடி நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி தான் ஆண்டவர் எனக்கு அளவு ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு குறிப்பிட்ட நிலையில் பேசுறதுக்கு உண்டான அனுமதி ஆண்டவர் கொடுத்துருக்கார். அப்படி தேவனுடைய வாசனை பிடிக்கல அப்படின்னா கலப்படமான வார்த்தையில் கேட்கறது கொஞ்சம் பேத்துக்கு ஆசை இருக்கும். அப்படி அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தேடி போயிக்க வேண்டியதுதான். இங்கே வந்தாச்சுன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம் படிஞ்ச நான் வசனத்தை போயிட்டேன். அதில் பாவமும் இருக்கும், நீதியும் இருக்கும், நியாயத்தீர்ப்பும் இருக்கும், எல்லாத்தையும் கண்டி தோணத்துவேன். ஆசீர்வாதமே எப்பவும் பேசிட்டு இருக்க மாட்டேன். இதுவே தேவனுடைய நியாய தீர்ப்பு அறிவிக்க வேண்டியது வந்தா அதை கண்டிப்பாக அறிவிப்பேன், அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ. ஒத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கி கொண்டு இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான் சபிக்கப்பட்டவனாக ஆகும்போது ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்களாக தான் மாறுவாங்க. நான் பட்டயத்தை எடுத்து ரத்தம் சிந்தும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதே மாதிரி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால எந்தெந்த நேரத்தில் என்னென்ன காரியம் செய்யணுமோ ஒவ்வொரு ஊழியக்காரனும் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தில் உண்மையாக நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தவங்க ஊழியத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்க சபைக்கு போகிற ஆளுகளை பார்த்து எண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் பொறாமப்படக்கூடாது. அப்படி மீறி நாம் அடுத்த சபையை பார்த்து ஏதாவது சிந்திச்சோம்னா என்ன ஆகுன்னா என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, அப்படின்னா என்னுடைய சபக்காரன் வேறொருத்தனுக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்பிவிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக, அப்படின்னா என்னங்கிட்ட வர்ற ஆத்மாக்களை அல்லது நம்ம சபைக்கு வர ஆத்மாக்களை வேற யாராவது இன்னொருத்தர் சபை கூட்டிட்டு போறதுக்கு நாமளே அனுமதி கொடுக்குறோம். அப்ப நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய ஊழியம் இருக்கும். 11 வசனம், அது தோஷம், அது நியாயாதிபதியில் விசாரிக்கப்படும், அக்கிரமமே அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும், அக்னியா என் சம்பத்தி எல்லாம் நிர்மூலமாக்கும். அப்படின்னா 1 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் வாசித்தது தேவனுக்கு விரோதமான பாவம், அதை செய்தால் பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னி அவருடைய சம்பத்தி எல்லாத்தையும் அழிச்சிருக்கு. இது நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா நன்மைகளையும் அந்த பாதாளத்தின் அக்னி அழிச்சு போடுது. அதனால் தேவனும் மன்னிக்க மாட்டார், நாமளும் மன்னிக்க முடியாது. இப்போ தேவன் மன்னிக்கலைனா தேவன் எப்படி மன்னிப்பார்னா அக்னி தீர்ப்பு இல்லாமல் தேவன் தப்பு வைக்க மாட்டார். அது மோசையானாலும் சரி, தாவீதானாலும் சரி, யாரானாலும் சரி. மோசை தேவனுக்கு பிரியமான மனிதன், மோசையை போல பொறுமையான மனிதன் இல்லை, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் கண்மலை கிட்ட பேச சொல்லும்போது அடிச்சிட்டாரு. அதனால் மோசே அந்த காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னியும் மன்னியும் மன்னியன்னு சொல்லி ஆமாம் எத்தனையோ தடவை கேட்டார். கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு தாரும், நான் செஞ்ச பாவத்தை மன்னியும் மன்னியும் மன்னியன்னு சொல்லி கேட்குறாரு. வேசே வேண்டான்ட்டேன். இதை கிறிஸ்தவ ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோசையின் கேட்கப்படாத ஜபங்கள்னு அட்ரஸ் மாற்றி விட்டாங்க. இந்த தலைப்பை அட்ரஸை மாற்றி மோசையின் கேட்கப்படாத ஜபங்கள், அதே மாதிரி உங்கள் ஜபமும் அநேக ஜபம் கேட்கப்படாது அப்படின்னு அட்ரஸ் மாற்றி வேற ஒருவருக்கு அனுப்பி விட்டாங்க. அதனால் யாரானாலும் சரி கண்டிப்பான நியாய தீர்ப்பு தான், அதுலேருந்து எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. உபாகமம் 32:18-24 வரை.
உன்னை ஜெரிபித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினதன் பேரும் மனம் அறிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களை எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நாரகம் மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திவாரங்களை வேகம் பண்ணும். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் மக்களையும் தரையில் கூடும் காப்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன்.
போதும். உபாகமம் 32:18 மோசேயினுடைய கடைசி வார்த்தைகள், அதில் தேவனுடைய பிரமாணத்தை முதல்ல கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் சாபத்தை சொல்கிறாரு. அந்த சாபத்தில் ஒரு பகுதி தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ எல்லாமே எடுத்து சொல்ல முடியாது, ஆனால் எல்லாம் எடுத்து என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். மோசேயினுடைய 3 பாட்டு இருக்கு. மோசேயினுடைய 2 பாட்டு, ஆட்டுக்குட்டியானுடைய 1 பாட்டு, மொத்தம் 3 பாட்டுன்ட்டு என்னுடைய புஸ்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வியாக்கியானம் பண்ணி அதை நான் எழுதியிருக்கிறேன். இதை தெளிவாக படிக்கணும்னா மோசேயினுடைய 3 பாட்டுக்குள்ளே போய் நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம். 18 நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மளை மறுபடியும் பிறக்க செய்த தேவனை நீ மறந்தாய். அப்படின்னா ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்களுக்கு இந்த காரியம் எழுதப்படுகிறது. புரஜாதியாக இருந்து தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு இது எழுதலை. உன்னை ஜெடிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை மறுபடியும் பிறக்க செய்த தேவனை நீ மறந்தாய். அப்புறம் 19 கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனம் அடிவாகி அவர்களை புறக்கணித்து. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தம்முடைய குமாரரும் குமார்த்திகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த மாதிரி அதிகாரத்தை பெற்றவர்கள் தேவனை கோபப்படுத்தி தேவனுடைய மனதை கடினப்படுத்தி அல்லது பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி மனம் அடிவாகி ஆண்டவர் அவர்களை புறக்கணித்தார். ஆண்டவரை கோபப்படுத்தினும் தான் ஆண்டவரும் அவர்களை கோபப்படுத்தி அவர்களை புறக்கணிச்சிட்டார். 20 என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். ஆண்டவருடைய முகம் மறைச்சாச்சுன்னா போதும், அந்த முகத்திலேயே தெரியும். 2 குழந்தை வச்சிருக்கிற தாய்மார்கள், அந்த தாய் அந்த முகத்தை மறைச்சிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு அது தெரியும். அவ்வளவு கூட்டத்திலையும் அந்த 2 குழந்தை தன்னுடைய தாயை தேடும். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தையுடைய முகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷப்படும். அந்த மாதிரி ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டார்னா எவ்வளவு கூட்டத்தில் தேடி தேடி பார்த்தாலும் ஆண்டவருடைய முகத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியாத ஆண்டவரை தேடுற முகங்களை நாம் பார்த்தா தெரியும். அந்த முகம் வாடி இருக்கு. ஒருத்த முகம் சந்தோஷமாக இருந்ததுன்னா தேவனுடைய முகப்பிரகாசம் அவர்கள் மேல் ஜொலிக்கிறது அல்லது வெளிப்படுகிறது. முகம் வாடி கருத்து இருண்டு இருந்ததுன்னா தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது. தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து விட்டார். அதனால தான் அநேகருக்கு கிறிஸ்தவங்களுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷமே இருக்காது, தெளிவே இருக்காது, நிச்சயம் இல்லாத ஓடுவாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாருன்னா நிச்சயம் இல்லாதவனாக ஓடு, இலக்கை நோக்கி ஓடணும். அநேக மாதிரி ஓடுவாங்க, ஒரு நிச்சயம் இல்லாமல் ஓடுவாங்க. எதுக்கு ஓடுறான், ஏன் எதுக்கு சம்பாதிக்கிறான், எதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான், ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் ஓடுனா என்ன அர்த்தம்? முடிவில் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம சம்பாதிச்சு சம்பாதிச்சு பொத்தலான பையில் தான் நம்ம போடுறோம், முடிவு அங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி குமாரரும் குமார்த்தையில் ஆகும்படி அதிகாரம் கொடுத்த நம்மளை ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். மறைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். மாறுபாடு உள்ளவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவங்க தான் உலகத்திலே ரொம்ப மாறுபாடான சந்ததி. இந்து கூடையும் சேர்ந்துக்குவான், முஸ்லீம் கூடையும் சேர்ந்துக்குவான், கிறிஸ்தவன் கூடையும் சேர்ந்துக்குவான். ஆனால் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்கூட சேர மாட்டான், முஸ்லீமோட சேர மாட்டான். முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக தான் இருப்பாங்க, இந்துக்கள் தனியாக தான் இருப்பாங்க. கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடையும் கூடி எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு முயற்சி எடுப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். ஆண்டவரே இந்த பொய்யின் ஆவியை அனுப்புகிறாரு. என்ன ஆவி அனுப்புன்னு சொல்லி கேட்கும்போது பொய்யின் ஆவி என்ன கேட்குது, நான் போகிறேன், நான் பொய்யின் ஆவியாக போய் எல்லாத்துடைய வாயிலையும் உட்காந்துக்கிறேன். ஆண்டவர் திருட்டு ஆவியை அனுப்பலை, ஆண்டவர் பொய்யின் ஆவி அனுப்புகிறாரு. பொய்யின் ஆவி வஞ்சிக்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் வஞ்சக ஆவியும் பொய்யின் ஆவியும் தான் இன்றைக்கி தேவனை விட்டு பின்வாங்கினவர்களுக்கு வந்திருக்கிறது, அல்லது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டவர்களுக்கு பொய்யின் ஆவியும் மஞ்சள் ஆவியும் வந்திருக்கிறது. 21 வசனம்,
தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை முற்றி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் அதிகப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி அதிகரித்த ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்தினார்.
போதும், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி. ஆராதனை நடக்கும், பாட்டு நடக்கும், எல்லாம் நடக்கும், ஆனால் ஆண்டவருடைய சமூகம் அங்கே இருக்காது. இன்னைக்கு அநேகம் பேர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆராதனை பலமாக இருக்கும், பிரசங்கம் பலமாக இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய சமூகம் அங்கே இருக்காதுன்னு கேட்டால் இல்லை, தங்களுடைய மாயையினாலே தேவனை கோபப்படுத்துகிறார்கள். கோபப்படுத்தி அப்படி கோபப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மதிக்கப்படாத ஜனங்களினால் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கி. மதிக்கப்படாத ஜனங்கள் யார்? புறஜாதி, மதிக்கப்படாதவன். அவனுனால நம்மளுக்கு புத்தி சொல்லி கொடுப்பார் ஆண்டவர். மதிக்கட்ட ஜாதி யார்? நம்ம மதிக்கட்ட ஜாதிங்கிறான், விக்கிரகத்தவனங்கிறவன் மதிக்கட்டவன நம்ம சொல்றான். ஆனால் அவன் வந்து நம்மளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் புறஜாதிகள் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா தேவனை விட்டு விலகும் போது நான் உனக்கு வாத்தியாராக இருந்தா பத்தாது, உனக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்தா நீ வந்து மனம் திரும்ப
மாட்டேன்.
ஆமாம், அதனால் உன்னை வந்து நான் துன்மார்க்கன் கையில் கொடுக்குறேன், அவன் உனக்கு சொல்லித்தரான் பாரு, அவங்ககிட்ட நீ படி அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புறஜாதிகிட்ட ஒப்பு கொடுக்கிறார். புறஜாதி வந்து அவனுக்கு எரிச்சலை உண்டாக்குறான், கல்லையும் மண்ணையும் வணங்குறவன் அவனை கோபப்படுத்துறான். இங்கே அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வந்து புறஜாதிகள் மத்தியில் சுசாசத்தை அறிவிக்க முடியல, ஏன் அவங்கள ஆதாயப்படுத்த முடியலன்னு கேட்டான், புறஜாதி கூட இவன் கேடுகட்டிருக்கிறான். அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட மாட்டேங்குது. அதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு கடுமையாக வந்திருக்கிறது. அதனால தான் புறஜாதிகிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். 22 வசனம், பர்வதங்களின் அஸ்திபாரத்தை வேக பண்ணுது. இப்ப தான் தெரியுது, மத்தையில் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அது எப்படி வேகுது, அவன் இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து அக்கடி வந்து அடிவயிரிலிருந்து எரியுதாமா பாருங்க. என்னாச்சு, அஸ்திபார கல்லையே வேக வச்சிருச்சு, அவனுடைய அடிப்படை நம்பிக்கையே இல்லாம ஆக்கிடுச்சு, அவனே அவனுக்கு எதிரியா மாறிட்டான். பூமியையும் அதன் பலனையும் அளித்து பர்வதம் அஸ்திபாரத்தை வேக பண்ணுச்சு. இதனால் வரைக்கும் பட்ட எல்லா பிரயாசமும் வீணா போச்சு. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் உண்மை இல்லாதனால பாதாளத்தினுடைய வாய் திறக்கப்பட்டுருச்சு. வாய் அதிகமாக திறந்ததுனால தாறுமாறான வார்த்தைகளை பேசி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அப்படி உழைச்சது எல்லாத்தையுமே நாமளே அக்கினிக்கு இறையாக ஒப்பு கொடுத்தோம். அது நம்முடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டுருச்சு, நம்முடைய நாக்கு அந்த அக்னியை கொளுத்து விட்டுருச்சு, கொளுத்து விட்டு ஆனால் போகுது, இருதயத்திலேருந்து எரியுது. எரியது நாக்குக்கிட்ட வந்தோன்னு என்னாச்சு, இன்னும் வேகமாக எரியும் அக்னியை போட்டு கொளுத்திடுச்சு. அப்படி கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டவருடைய அநேக அஸ்திபாரங்கள் வெந்து கல் வெடிச்சு சதறி அவனுடைய நிலைநிற்பு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. 23 வசனம், அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம்,
அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் புதிய வாதையினாலும் ஆண்டு போவார்கள், துஷ்ட மிருகங்களின் மக்களையும் தரையில் ஒரு பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்கு அனுப்புவேன்.
ஆ போதும், நாக்கு ஜீவ சக்கரத்துக்கு தீ கொளுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வேலை என்ன நடக்குது, ஆண்டவர் தீங்கு எல்லா தீங்குகளையும் கூப்பிடுன்னு சொல்வார். தீங்கு சொல்லும்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதாத தீங்கையும் நான் வரவேற்பேங்கிறாரு. பாருங்க, ஆசீர்வாதம் மட்டும் எழுதியிருக்கிற ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சிலருடைய வாழ்க்கையில் நீ கேட்காத ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் தீங்குக்கு அப்படி இல்லை, இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதாத தீங்கையும் நான் வரவேற்பேன். இப்போ ஆண்டவர் எவ்வளவு கோபப்படுறார் பாருங்க, ஆசீர்வதிக்கும் போதும் அப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, கோபப்படும் பொழுதும் எழுதாத தீங்கையும் நான் வரவேற்பேன். தீங்கு எந்த பக்கம் இருந்து வரும்னு உனக்கு தெரியாது, எந்த திசையிலிருந்து வரும்னு உனக்கு தெரியாது. தீங்கோட குளிப்பேன் குளிப்பேன்னா லாரியில் வந்து மண் கொட்டுற மாதிரி, நாலு லாரி நாலு பக்கம் வந்து மண் கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அங்கே மண் கொட்டுச்சுன்னா இங்கே முதல்ல புகை பறக்கும், அப்புறம் மண்ணெல்லாம் சேர்த்து பெரிய மேடாயிடும். அப்படி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தீங்குகளை நம்மளுக்கு முன்னால் லாரி லாரியாக கொண்டு வந்து கொட்டுறார். என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். ஆண்டவர் அம்பு வச்சிருக்கார். ஆண்டவருடைய அன்பு எது, ஆண்டவர் எப்படி அம்புகளாக வந்து எதிரி மேலே எய்கிறாரு, இல்லை அது அடிக்கிறார் மின்னலை, என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் அப்படின்னா கரெக்டாக அவன் மேலே பார்த்து விழுகிற மாதிரி அடிக்கிறாரு. வசனம் அது வரைக்கும் கேட்காத வசனம் அன்னைக்கு கேட்பான் மனுஷன். என்னை யாரும் பார்க்கல, யாரும் கண்டுபிடிக்கல, அப்படி இப்படின்னு ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கும்போது எங்கே போனால் அந்த வசனம் கிடைக்கும். புறஜாதி அதே வசனத்தை சொல்லுவான், பஸ்ஸில் போகும்போது ஒருத்தன் அதே வசனத்தை சொல்லுவான், ட்ரெயினில் போகும்போது அதே வசனத்தை சொல்லுவான். உதாரணத்துக்கு எலியா விட்டதா எது அடிப்பான், எது விட்டதா இன்னொருத்த அடிப்பான்னு சொல்கிற மாதிரி மாற்றி 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 தேவனுடைய வார்த்தைகள் வந்து அவனை அம்பு மாய்வு தாக்கிக்கிட்டே இருக்கும். அவர்கள் பசியினால் வாடி அப்படின்னா இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிறது யாருடைய சொன்ன பேச்சுக்கு கேட்க மாட்டான். பசுவினால் வாடினா யார் சொல்ற ஆலோசனையும் கேட்க மாட்டான். அதான் பசுவினால் வாடும். பசுவினால் வாடி எரிமன்னமான உஷ்ணத்தினாலும் அப்படின்னா பேசுற வார்த்தையெல்லாம் அப்படியே நெருப்பா இருக்கும். கொடிய வாதை, வாதைனா இவர் இப்படித்தான், இவர் இப்படி மாத்தவே முடியாது, இவரா இவர் இப்படித்தான் அப்படின்னு கொடிய வாதை, வாக்குவாதம் பண்ற வாதை அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கும்போதே சொல்லிடுவோம், இவர் இப்படித்தான் பேசுவாரு. முதல்ல பிரசங்க வார்த்தை எடுத்தாச்சுன்னா போதும், அது முடிவு முதல்ல சொல்லிடுவோம். மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ண போனாருன்னா நாலு பேர் நாலு வசனத்தை எடுத்து வச்சுக்குவாங்க, கரெக்டாக இந்த வசனத்துக்கு அப்புறம் இதாக எடுப்பார், இதுக்கப்புறம் இதாக எடுப்பார், இதுக்கப்புறம் தான் முந்தி முந்தி வாசிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இவர் இவருடைய பாணியும் அதுதான் அப்படிங்கிறத ஒரு சிலர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி ஆண்டவர் பிடிவாத எண்ணத்தை, பிரசங்கம் அப்படித்தான் இருக்கும், வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும், புதிய வாதையினால மாண்டு போவார்கள். அந்த வாக்குவாதம் பண்ற வியாதி வந்துச்சுன்னா அவனுடைய ஆத்மா சாகும். துஷ்டமிருகங்களின் பற்களையும், துஷ்டமிருகங்களுடைய பல்லு என்னது யார் சொல்ல முடியும்? இது நிறைய டைம் நான் பேசியிருக்கேன். துஷ்டமிருகனுடைய பல்லுன்னா நாய் மாதிரி கடிக்கிறான், நாய் மாதிரி கடிக்கிறான்னு சொல்லுவாங்க. பேசும்போது என்ன இப்படி கடிக்கிறாரு, சாதாரணத்துக்கு போயிட்டு இப்படி கோபமா பேசுறாரு, அதுதான் துஷ்டமிருகனுடைய பற்கள். தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களை அனுப்புவேன் அப்படின்னா ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தையில பாம்பினுடைய விஷம் இருக்கும். சர்ப்பத்துக்கொப்பான விஷம் அவருடைய நாவின் கீழே இருக்கிறது. கசப்பான வார்த்தைகளை எய்யும்படி அவர்கள் நாவை வளக்குகிறார்கள். இது ரொம்ப நாள் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறது. இதை கேட்டானா இப்படி பேசிடணும். அது தமிழ்நாட்டில் ஜாஸ்தி இல்லை, கேரளா பகுதியில் நிறைய இருக்குது. ஏன்னா முதல் முதல் தேவனுடைய வார்த்தை உலகத்துக்கு அங்கே தான் வந்துச்சு. எஸ்லேமுக்கு அப்புறம் தேவனுடைய வார்த்தை வந்த இடம் உலகத்தில் முதல் முதல் 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்தது. அவங்க கேட்டு 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 அவங்களுக்கு குளிச்சு போய் அவங்களுக்குள்ள வந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ச்சொல்லில் உயர்நடி. மலையாளத்துக்காரங்க கூட பழகி இருக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லாரும் வாயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலெக்டர் ஆகிறதுக்கு உண்டான ரேங்க்கு எல்லாத்துக்கும் வாயில் இருக்கும். ஆனால் ஒரு வேலை தெரியாது. அதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வந்துட்டு ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வாய் சொல்லில் வேறு நடி, வாய் மட்டும் அப்படி பேசுவாங்க, ஆனால் காரியத்தில் ஒன்றுமே இருக்காது. அப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்ததுன்னா ஒன்றா தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க, கோபமாக பேசுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயங்கரமாக கோபப்படுவாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ரொம்ப சூதாக பேசி விஷத்துக்குப்பான வார்த்தைகளை பேசி ரொம்ப மற்றவங்களை மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்படணும், ஒவ்வொரு செயலையும் தேவனுடைய நாமம் வெளிப்பட வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவனுடைய நாமம் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுக்கு தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லைனா இந்த மாதிரி நியாய தீர்ப்பு வரும். கண்மையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம் எப்படி இருக்குதுங்கிறத நாமளே பரிசோதித்து பார்ப்போம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அடையாளமெல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா திரும்பவும் நாம் மனம் திரும்பி நாம் புதிய அஸ்திவாரத்தை போட்டு ஆண்டவர் மன்னிக்கிறவருக்கு என்றைக்கும் தயவுள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் திரும்பவும் புதிய வாழ்க்கையை நம்மளுக்கு கட்டளை கொடுக்கிறார். மனுஷனுக்கு உராதமான பாவம் இருந்தால் மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தேவனுக்கு உராதமாக பாவம் இருந்தால் அது மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நியாய தீர்ப்பு அனுப்பியிருப்பார். இப்போவும் நியாய தீர்ப்பு அனுப்புனதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம அஸ்திவார கல்லெல்லாம் ஒவ்வொரு நாளும் வெந்துக்கிட்டு இருக்குது. மனம் திரும்புற வரைக்கும் வேகும், மனம் திரும்புற வரைக்கும் இந்த நியாய தீர்ப்பு தொடரும். அதனால் என்றைக்கு மனம் திரும்புகிறோமோ இந்த இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா மனம் திரும்புகிற வரைக்கும் அந்த நியாய தீர்ப்பு தொடரும். என்றைக்கு மனம் திரும்பி தாங்கள் செய்த பாவத்தினால் இந்த தண்டனை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறார்களோ அன்னைக்குமே அந்த நியாய தீர்ப்பு அவர்களை விட்டு விலகும். அப்படி இல்லைன்னா அவங்க மனம் திரும்பாமலேயே மரணத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதனால் தேவனுக்கு விரோதம் செய்த பாவத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால் தேவனுக்கு விரோதமான பாவம்னா என்ன என்னவா இருக்குது? தேவனுக்கு விரோதமான பாவம் தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ணி மீறினாவே அது தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம் தான். அதனால தான் நம்ம யோபுல வாசிக்கிறோம், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அதனால நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் மணல் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவர்களா, கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவர்களா? நம்முடைய அஸ்திவாரம் எந்த அளவுக்கு இருக்குது? பாதாளத்தின் வாசல் மேற்கொண்டிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பார்த்து நாம் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் இந்த பூமியிலே தேவன் நம்மளை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார், சுத்தமாக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கும் நம்மளுக்காக காத்திருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.